நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் லாவண்யா.
வணக்கம் ரேணுகா.
நாங்கள் இன்றைய தினம் விக்டோரியாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற ஒரு சட்டம் பற்றி பார்ப்போம். குறிப்பாக இந்த தொழில் இடத்தில் ஏற்படுகின்ற மரணங்களை ஒட்டி ஒரு புதிய சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இண்டஸ்ட்ரியல் மேன்ஸ்லாட்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்டம் பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா முதலில்?
கண்டிப்பாக. இண்டஸ்ட்ரியல் மேன்ஸ்லாட்டர் எனப்படுவது ஒரு தொழில்துறையில் ஒரு தொழிலாளருக்கு ஏற்படும் மரணம். இதை வந்து தொழில்துறை படுகொலை அப்படி என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் இது வந்து ஒரு முதலாளியின் அலட்சியத்தால் வேலையிடங்களில் ஒரு தொழிலாளி வந்து இறக்க நேரிட்டால் அந்த முதலாளிக்கு அபராதமாக 16.5 மில்லியன் அபராதமும் அதற்கும் கூடுதலாக 20 வருடம் வரை அவர் சிறைக்கும் செல்ல வேண்டி நேரிடலாம் என்பதுதான் இந்த சட்டம். இந்த சட்டம் போன மாதம் தான் நிறைவேற்றப்பட்டது. இது ஏன் முக்கியம் என்றால் ஒரு தொழிலாளி வந்து வேலைக்கு செல்லும் பொழுது அவர் எப்படி செல்கிறாரோ அந்த வேலைக்கு அப்படியே திரும்பி வர வேண்டும் என்பது மிகவும் அவசியம். எந்த தொழிலாளியும் வேலையிடத்தில் இறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் குறைஞ்சது 30 தொழிலாளியாவது வேலையிடத்தில் வந்து இறக்குறாங்க. இந்த வருடம் இண்டையோட 20 பேர் வந்து வேலையிடத்தில் இறந்துருக்குறாங்க ஆஸ்திரேலியா முழுவதும். எத்தனையோ முதலாளிகள் வந்து தொழிலாளர்களின் பாதுகாப்பை வந்து முதன்மைப்படுத்தாமல் அவங்களுடைய லாபத்துக்காக செயல்பட்டு வருகிறாங்க. எடுத்துக்காட்டாக கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற மறுசுழற்சி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தை நாங்கள் எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். அதில் வந்து ஒரு தொழிலாளி வந்து தீயில் சிக்கி காயம்பட்டவர். இப்படி நிறைய தொழிற்சாலைகள் வந்து தொழிலாளிகளுடைய பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் அவங்களுடைய லாபத்தை கருத்தில் கொள்றதால நிறைய தொழிலாளர்கள் தங்கள் உயிரையும் விட நேரிடுது. இந்த சட்டமானது ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆக்ட் 2004 அதன் கீழே அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து எந்த முதலாளிகளுக்கும் அல்லது சுய தொழில் செய்யும் முதலாளிகளுக்கும் அல்லது முதலாளிகளுக்கு கீழுள்ள பொறுப்பான அதிகாரிகளுக்கும் பொருந்தும். இது முதலாளிகளின் அலட்சியத்தால் ஒரு பொதுமக்கள் இறக்க நேர்ந்தால் கூட இந்த சட்டம் அந்த முதலாளிகளுக்கு அந்த சட்டத்தால் முதலாளிகள் வந்து தண்டிக்கக்கூடும்.
தொழில் இடத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி லாவண்யா, இப்போ நிறைய பேர் வந்து வேலை செய்யும்போது எதிர்பாராத விதமாக விபத்துக்கள் ஏற்படுவது வழக்கம். இப்போ தொழிலில் இருக்கின்ற போது ஒருவருக்கு காயம் ஏற்பட்டாலோ அல்லது ஏதாவது விபத்தில் சிக்கினாலோ அவர் என்ன செய்ய வேண்டும் என்று விளக்க முடியுமா?
இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தமிழ் தொழிலாளர்கள் சந்தித்து வர்றது. ஒரு வேலையிடத்தில் வந்து உங்களுக்கு காயம் பட்டு விட்டது அப்படி என்று நீங்கள் நினைச்சிங்கண்டா, எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து ஒரு சின்ன காயமாகவும் இருக்கலாம், பெரிய காயமாகவும் இருக்கலாம். நீங்கள் போய் ஒரு சிவத்தில் முட்டுப்பட்டாலும் அது அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வலி தெரியாது. ஒரு சின்ன காயம் அதனால் அது வந்து நான் எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் வந்து பெரிய காயமாக இருந்தாலும் அதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நேரடியாக அவங்க வீட்டுக்கு, ஓகே இது காயம் நாங்கள் இனி வேலை செய்ய முடியாதுன்னு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படி செஞ்சிங்கண்டா அடுத்த கட்டமாக நீங்கள் ஒர்க் அவர் கம்பன்சேஷன் அப்படின்னு போகைக்குள்ளே உங்களுக்கு வந்து உங்களுடைய கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும், என்னென்ன கட்டங்கள் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல காயம் பட்டுட்டு அப்படின்ற உடனே பெரிய காயமோ சின்ன காயமோ ஒரு சின்ன கீறல் விழுந்தால் கூட நீங்கள் என்ன செய்யணும், இன்சிடென்ட் ரிப்போர்ட் அப்படின்றத வந்து நீங்கள் எழுதணும். இன்சிடென்ட் ரிப்போர்ட் அப்படின்றது வந்து உங்களோட சூப்பர்வைசர்கிட்டையோ இல்லது உங்களோட மேனேஜர்கிட்டையோ இல்லது உங்களோட ஹெச்ஆர் ரூம்லேயோ இருக்கும். நீங்கள் அங்கே போய் உங்களுடைய இந்த நேரத்தில் இந்த இடத்துல எனக்கு என்ற உடம்புல காயம் பட்டது அப்படின்றத நீங்கள் எழுதணும். அது ஒரு பெரிய காயமாக இருக்கும்போது உங்களால் வேலைக்கு திரும்பி போக முடியாது அப்படின்ட்டு சொல்லிக்குள்ளே நீங்கள் அதுக்கு வந்து ஒர்க் அவர் கம்பன்சேஷன் போடணும். நீங்கள் இன்சிடென்ட் ரிப்போர்ட் எழுதைக்குள்ளே அந்த இன்சிடென்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் உங்கள்ட்ட சூப்பர்வைசர்கிட்டையோ ஹெச்ஆர்டியோ கொடுக்கும் முதல் நீங்கள் அதை ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கொள்ளணும். அப்படி இன்சிடென்ட் ரிப்போர்ட் அவங்க உங்களுக்கு தர மறுத்தாங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பலாம், இப்படி எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்றதோ இல்லாட்டி உங்களுடைய பர்சனல் டைரியிலையோ நீங்கள் எழுதி வைக்கலாம், எனக்கு ஒரு இன்றைக்கு இந்த தேதி அன்றைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதையும் நாங்கள் எவிடென்ஸாக சில நேரம் யூஸ் பண்ணலாம். பிறகு நீங்கள் வந்து ஒர்க் அவர் கம்பன்சேஷன் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். நீங்கள் அதுக்கு வந்து டிரெக்டாக ஒர்க் சேஃபில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணலாம் அந்த ஃபார்ம். இல்லாட்டி நீங்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர் சங்கத்தையோ இல்லாட்டி உங்களுடைய தொழிலாளர் சங்கத்தையோ நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி போட்டு நீங்கள் அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கொள்ளணும். எதுவுமே சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு அதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கொள்ளணும். பிறகு நீங்கள் டாக்டரை சந்தித்து சர்டிஃபிகேட் ஆஃப் கெப்பாசிட்டி எடுக்கணும். இந்த மூன்றும் சேர்த்து தான் நீங்கள் வந்து ஒர்க் அவர் லான்ச் பண்ண அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போடக்குள்ள லான்ச் பண்ணணும். இல்லைன்னா உங்களுடைய கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மூன்றும் நிறைய பேர் வந்து செய்யாததால் அடுத்து இப்போ நீங்கள் வந்து சின்ன காயந்தான் என்று விட்டுட்டு போன பிறகு ஒரு மாதம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ உங்களுக்கு அந்த ஆள் எதுவும் பாதிப்பு ஏற்பட்டால் உங்களால் அதை நிரூபிக்க இயலாது. அது உங்கள் வேலை இடத்துல தான் நடந்தது அப்படின்றத உங்களால் நிரூபிக்க இயலாது இன்சிடென்ட் ரிப்போர்ட் இல்லாமல். அதால் தான் இன்சிடென்ட் ரிப்போர்ட்ன்றது வந்து மிகவும் முக்கியம் என்று சொல்கிறது. சில காயங்கள் வந்து உடனே உங்களுக்கு வழி தெரியாது, கொஞ்சம் வருஷங்கள் போக பிறகு தான் வழி தெரியும். சில நீங்கள் வந்து நீண்ட நேரம் நின்று கொண்டே வேலை செய்யும்போது உங்களுக்கு முதுகு வலி வரலாம். அதுகளெல்லாம் வந்து உங்களுக்கு உடனே தெரியாது, ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து தான் தெரியும். ஸோ அதுகளெல்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து இப்படியான நடைமுறைகளை சரியான விதத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தால் தான் உங்களால் வந்து ஒரு காலத்தில் கிளைம் எடுக்கணும் அப்படின்றா உங்களால் அந்த கிளைம் எடுக்கிறதுக்கு எல்லா ஆவணங்களும் உங்களுக்கு சரியாக இருக்கும்.
இன்னும் ஒரு முக்கியமான விடயம் வந்து இந்த லாங் சர்வீஸ் லீவ் என்று சொல்லுவோம். நீண்ட காலமாக வேலை செய்கின்ற ஒருவர் அவர் எடுக்கின்ற நீண்ட கால விடுப்பு என்று சொல்லலாம். அந்த விடுப்பு பற்றி பலருக்கும் தகவல் தெரியாமல் இருக்கலாம். அவர் எப்போது அதை எடுக்கலாம், என்னென்ன உரிமைகள் அவருக்கு இருக்கின்றன என்பது தொடர்பில் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
ஒரு தொழிலாளி வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து குறைஞ்சபட்சம் 7 வருஷம் தொடர்ந்து வேலை செஞ்சால் மட்டுமே லாங் சர்வீஸ் லீவ் வந்து எடுக்கிறதுக்கு தகுதி பெறுவாங்க. சில தொழில்துறைகளில் பார்த்திங்கன்னா குறிப்பாக கம்யூனிட்டி சர்வீஸ் செய்கிறவங்க, கிளீனிங் வேலை செய்கிறவங்க, செக்யூரிட்டி துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேர் கான்ட்ராக்ட் மூலமாக வேலை செய்கிறதால, ஒரு ஒப்பந்தத்தின் கூடாக வேலை செய்கிறதால அடிக்கடி வந்து அவங்களுடைய ஒப்பந்தம் வந்து மாறிக்கொண்டே போகும். இப்படியான தொழில்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இந்த லாங் சர்வீஸ் பெனிஃபிட்ன்றது வந்து எடுக்கிறது வந்து மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஏனென்றால் அவங்களால் ஒரே முதலாளிக்கு வேலை செய்ய முடியாது. அதனால் இந்த விக்டோரியன் கவர்மெண்ட் வந்து புதிய ஒரு முறை கொண்டு வந்திருக்கிறாங்க, போர்ட்டபிள் லாங் சர்வீஸ் பெனிஃபிட்ஸ் அப்படி என்று சொல்கிறது. இப்போ இது என்னென்னா இப்போ கம்யூனிட்டி சர்வீஸ்லேயோ இல்லை கிளீனிங் வேலைகள் ஒப்பந்தம் முறைப்படியோ அல்லது செக்யூரிட்டி வேலைகள்லேயோ நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதே துறையில் இருக்கணும். ஆனால் நீங்கள் ஒரே முதலாளிக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதே துறையில் 7 வருஷம் நீங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சால் நீங்களும் லாங் சர்வீஸ் பெனிஃபிட்ஸையும் அடையலாம். இதை பற்றி நீங்கள் கூடுதல் தகவலுக்கு போர்ட்டபிள் லாங் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படின்ட்டு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி அதுலேயும் நீங்கள் கூடுதல் தகவல்களை எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுடைய நேரடியாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம்.
சரி, நிறைவாக லாவண்யா, நீங்கள் நிறைய உதவிகள் வழங்கி வருகின்றீர்கள் புலம்பெயர் தொழிலாளர் மையமூடாக. உங்களை எப்படி தொடர்பு கொள்வது என்று சொல்லுங்கள்.
எங்களை ஃபேஸ்புக் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் மைக்ரெண்ட் ஒர்க்கர் சென்டர் என்று ஃபேஸ்புக்கில் டைப் பண்ணும் போது மைக்ரெண்ட் ஒர்க்கர் சென்டர் அதில் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் இருக்கிறது. பிறகு எங்களுக்கு வெப்சைட் இருக்கிறது migrantworkers.org.ae. எங்களை தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கலாம். 03-96-59-35-16 என்ற நம்பருக்கும் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் 54 விக்டோரியா ஸ்ட்ரீட் கால்டனில் இருக்கிறோம். நேரடியாகவும் நீங்கள் எங்களை சந்திக்க வரலாம்.
மிக்க நன்றி லாவண்யா. புலம்பெயர் தொழிலாளர்கள் குறிப்பாக அவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சில முக்கியமான அம்சங்கள் பற்றி எங்களுக்கு விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். வணக்கம்.
வணக்கம்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.